வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஆவிகள் மேலுருகி பாடுபட்டு மறித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் இரண்டு நாளாமும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது சாலமோன் தனது தகப்பனாகிய தாவீது கொடுத்த ஆலோசனைகளின்படி முன்னோக்கி செல்கிறார். இரண்டு நாளாமும் இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள். சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். தேவாலயம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்ற திட்டமெல்லாம் தெளிவாக இருக்கிறது. எனவே சாலமோன் அதை கட்டத் துவங்குகிறார். சாலமோனுடைய காலத்திலே தேவன் முக்கியத்துவப்படுத்தும் முக்கியமான காரியம் இந்த தேவாலயம் கட்டப்படுதல். வசனம் 3, தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்தில் ஆள் அனுப்பி, என் தாப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரமனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும். ஈராம் தாவீதை நேசித்தார். தாவீதும் ஈராமை நேசித்தார். இதன் அடிப்படையிலே சாலமோன் இப்பொழுது அவரிடத்திலே உதவி கேட்கிறார். ஈராம் சாலமோனிடத்திலே மிக பரந்த மனமுள்ளவராய் இருந்தார். ஆனால் சாலமோனுடன் இடைபடுவது அவருக்கும் கடினமானதாய்த்தான் இருந்திருக்கிறது. இரண்டு நாளாமும் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம், இதோ என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூவம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன். கவனித்தீர்களா? இந்த காரியங்கள் இஸ்ரவேல் நித்திய காலமாய் செலுத்த வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே தேவாலயத்திலே பலி தொடரும் என்பதை குறித்து பலர் தவறாக பேசுகிறார்கள். ஆதிகாலங்களிலே மிருகங்களை பலி செலுத்துவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சுட்டிக்காட்டுகிறதா இருந்தது. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே அது ஏன் திரும்ப செய்யப்பட வேண்டும்? தேவன் அதை கட்டளையிட்டிருக்கிறார். அது அர்த்தமுள்ளதாய் இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியை நமக்கு நினைப்பூட்டுகிறதாய் இருக்கும். இரண்டு நாளாமும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். இந்நாட்களிலே நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் எதின் அடிப்படையிலே பெரியது அல்லது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்கிறோம்? எது ஒரு மனிதனை சிறந்ததாக்குகிறது? எது ஒரு தேசத்தை சிறப்பானதாயாக்குகிறது? ஒரு திருச்சபைக்கு சிறந்தது எது? பிரியமானவர்களே, அது தேவனே. இன்று அநேகர் இந்த கண்ணோட்டத்தை மறந்திருக்கிறார்கள். பாருங்கள், இரண்டு நாளாமும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சன்னிதியில் தூபம் காட்டுவதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? ஒரு பலியின் மூலமாகவே அவர்கள் தேவனண்டை கிட்டிச் சேர்ந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியின் மூலமாக நாம் கர்த்தரண்டை சேர்கிறோம். தேவன் யார் என்பதை குறித்து சாலமோன் அறியாதவர் அல்ல. தேவன் வந்து அந்த ஆலயத்திலே வாசம் பண்ண முடியும் என்று சாலமோன் எண்ணி பார்க்கவும் இல்லை. சாலமோனோ ஜனங்களோ தேவனை ஒரு சிறிய கட்டிடத்திற்குள்ளே அடக்கிவிட முடியும் என்று எண்ணவில்லை. பலர் இன்றைக்கு ஆலய கட்டிடத்தை தேவனுடைய வீடு என்று சொல்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, தேவன் எந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டிலேயும் இருக்கிறதில்லை, அவர் இருந்ததும் இல்லை. தேவாலயம் தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக கட்டப்பட்ட ஒரு இடம், தேவனை கிட்டிச் சேருவதற்காக அமைக்கப்பட்ட இடம். அவர் பெரியவரும் உன்னதமானவருமாய் இருக்கிறபடினாலே அவருக்கென்று கட்டப்படுகிற ஆலயமும் பெரியதாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். பெரியது என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களின் எபேசு பட்டணத்தில் இருந்த தியானாலின் ஆலயத்தைப் போலவோ பிரமிடுகளைப் போலவோ எருசலேம் தேவாலயது பெரியது அல்ல. ஆனால் பொன்னாலும் வெள்ளியாலும் அது மிக பிரம்மாண்டமாய் அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. 2 Samuel 2:7 வாசிக்கிறேன். இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இள நீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். இங்கே நாம் பார்ப்பது போல திறமையான வேலையாட்களை வெளியே இருந்துதான் அவர்கள் கொண்டு வர வேண்டியதிருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாக விவசாயம் செய்கிறவர்களாயிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலேயும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பிச் சென்ற யூத ஜனங்கள் விவசாய பணியை மீண்டும் செய்கிறார்கள். இன்றைக்கும் அங்கே எத்தனையோ செழிப்பான தோட்டங்களை நாம் பார்க்கலாம். 2 Samuel 2:8 லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும். லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட இருப்பார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் சாலமோனுடைய வேலையாட்கள் ஈராம் அனுப்பும் ஆட்களிடத்திலிருந்து பணிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். லீபனோனிலே இந்த கேதுரு மரங்கள் மிக சிறந்து விளங்கி வந்தது. 2 Samuel 2:9 பாருங்கள். நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும். அது பெரியது என்று சொல்லும்பொழுது சிறப்பிலே செல்வத்திலே சிறந்ததாய் இருக்கப் போகிறது. 10 அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000 மரக்கால் கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வாற்கோதுமையையும் 20,000 குடம் திராட்சை ரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான். பின்னான காலங்களிலே நாம் பார்க்கும்பொழுது சாலமோன் ஈராமுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன இந்த பொருட்களை குறித்து அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு உண்டாவதை பார்க்கலாம். 11-13 பார்ப்போம். அப்பொழுது தீர்வின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்திற்கு ஒரு அரமனையையும் கட்டத்தக்க யுத்தியும் புத்தியுமுடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். தொடர்ந்து 14 தான் அனுப்பப்போகும் அபியை குறித்த ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கவனிங்கள், அவன் தானியின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். அவன் தகப்பன் தீரு தேசத்தான். அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இள நீல நூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளை எல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீது என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு திறமையான சரியான ஒரு நபரை தெரிந்தெடுக்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய பணியை செய்யும்பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற பணியாயிருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியம் செய்யும் பணியாயிருந்தாலும் சரி, சரியான நபரை தெரிந்தெடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பணியை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்திலே சோம்பேறிகளோ நேரத்தை குறித்த கருத்தற்றவர்களோ ஆத்ம பாரம் இல்லாதவர்களோ செயல்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இடையூறாய் காணப்படுகிறார்கள். தொடர்ந்து 17-18 பார்ப்போம். தன் தகப்பனாய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறு ஜாதியாரை எல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோன் அவர்களை எண்ணினான். அவர்கள் 153,600 பேராயிருந்தார்கள். இவர்களில் அவன் 70,000 பேரை சுமை சுமக்கவும், 80,000 பேரை மலையில் மரம் வெட்டவும், 3,600 பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராயிருக்கவும் வைத்தான். இந்த வேலையாட்கள் உதவி ஊழியர்களாயிருக்கப் போகிறார்கள். பொதுவான பணியை, அதாவது பொருட்களை தூக்கிச் செல்லவோ வேலை செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிற மற்ற பணிகளிலேயோ ஈடுபட வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு. இப்பொழுது நாம் 2 நாளாமும் 3 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஓர்னானின் அந்த களமே தேவாலயம் கட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். இந்த இடத்திலேதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக ஆபிரகாமும் ஈசாக்கை பலியிடும்படியாக படுக்க வைத்த இடம். அதே குன்று தொடர்ந்து செல்கிறது. எருசலேமிற்கு மறுபுறத்திலேதான் கபாலஸ்தலம் என்னும் கொள்கதாயிருக்கிறது. அங்கேதான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். இந்த இடத்தை ஓர்னானின் இடத்திலிருந்து தாவீது விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருந்தார். இன்றும் அதுவே கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் இடமாய் இருக்கிறது. கட்டிடப் பணியிலே ஆர்வம் அற்றவர்களுக்கு கட்டிடம் கட்டப்பட வேண்டிய வரைபடத்தை குறித்தோ அதற்குரிய பொருட்களை குறித்தோ பேசுவதற்கோ கேட்பதற்கோ விருப்பம் இருக்காது. மற்ற இடங்களிலே சொல்லப்படாத, இங்கே விசேஷித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை மட்டும் சற்றே நாம் கவனிப்போம். 2 நாளாமும் 3 வசனம், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாயிருந்தது. அடிக்கணக்கிலே சொல்ல வேண்டுமென்றால் தேவாலய அஸ்திபாரமானது 90 நீளமும் 30 அகலமுமாய் இருந்தது. இது முக்கியமான ஒரு ஸ்தலம். இதை சுற்றி மற்ற இடங்களும் உண்டு. அடிப்படை தேவாலயத்தின் அளவு ஆசரிப்பு கூடாரத்தை போன்று 2 மடங்கு மட்டும்தான். மேலும் 2 நாளாமும் 3 அதிகாரம் 13 பாருங்கள், இப்படியே அந்த கேரூபியன்களின் செட்டைகள் 20 முழ விரிவாயிருந்தது. அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது. அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது. அங்கே கேரூபியன்கள் கிருபாசனத்தை பார்ப்பது போல அமைக்கப்பட்டிருந்தது. சற்றே எண்ணி பாருங்கள், மோசே செய்யும்படியாக கர்த்தர் கட்டளையிட்ட ஆசரிப்பு கூடாரத்திலே கேரூபியன்களை குறித்த எந்த அளவையும் அவர் அங்கே கொடுக்கவில்லை. அது தெய்வீகத்தை குறித்து பேசுகிறது. தெய்வீகம் அளவிடப்பட முடியாதது. ஆனால் இங்கே தேவாலயம் கட்டப்படும் பொழுது இந்த கேரூபியன்களின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆசரிப்பு கோடாரத்தில் இருந்ததை விட பெரிய அளவாய் இருக்கிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, தெய்வீகம் அளவிடப்பட முடியாதது. இப்பொழுது நாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே எருசலேம் தேவாலயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜாக்களின் புத்தகத்திலே மனிதர்களின் கண்ணோட்டத்திலே பார்க்கும்பொழுது முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒன்றிற்கு தேவன் இங்கே முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கலாம். அதுதான் தொங்கு திரை. 2 நாளாமும் 3 அதிகாரம் 14 வசனத்தை பாருங்கள், இள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேரூபியன்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான். அந்த மெல்லிய திரையானது இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை குறித்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது இந்த தொங்கு திரை மேலிருந்து கீழாக 2 கிழிக்கப்பட்டது. இந்த தொங்கு திரை கிழிக்கப்பட்டதின் அர்த்தம் என்னவென்றால், எல்லா விசுவாசிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக புதிய ஜீவனுள்ள மார்க்கம் திறக்கப்பட்டுவிட்டது. 4 புத்தகத்திலே தொங்கு திரையின் அளவை குறித்து குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:17 வசனத்திலே தேவன் கூறும்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல இருக்கிறது. மற்றும் ஒரு காரியத்தையும் இந்த வேத பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டும். இது அந்த தூண்களை குறித்தது. 2 நாளாமும் 3 அதிகாரம் 15 பாருங்கள், ஆலயத்திற்கு முன்னாக 35 முழ உயரமான 2 தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேல் இருக்கும் 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி. கட்டிடத்தின் அளவை பார்க்கும்பொழுது இந்த தூண்களின் அளவு மிக பெரிதானதாய் தெரிகிறது. இந்த தூண்கள் பலத்தை குறித்தும் அழகை குறித்தும் பேசுகிறது. மனிதன் தான் அடைந்து விட்டேன் என்று இந்த காலத்திலும் எண்ணுகிற 2 காரியமும் இதுதான். நம்முடைய பலனை குறித்தோ நம்முடைய அழகை குறித்தோ நாம் பெருமை பாராட்ட முடியாது. ஒருவேளை அப்படி பெருமை பாராட்டினாலும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நமக்கு வல்லமை இல்லை. அழகை பொறுத்தமட்டிலேயும் இந்நாட்களிலே வருகிற சித்திரங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அலங்கோலமான காரியங்களை குறித்து அழகாயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த அழகை குறித்தும் பலனை குறித்தும் அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2:4-12. அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற கும்பங்களும் குமிழ்களும் தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு 2 வலைப்பின்னல்களையும். இதை குறிப்பாக கவனிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 16. செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள் துரடுகள் முதலான பனிமூட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான விண்கலத்தால் பண்ணினான். இந்த சங்கிலிகள் எதை காட்டுகிறது? தேசத்தின் ஒற்றுமையை காட்டுகிறது. கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு ஒற்றுமையாயிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. ஏனென்றால் குடும்பங்களுக்கு இடையே உள்ள உறவுகள், கோத்திரங்களுக்கு இடையே உள்ள உறவுகளே தேசத்திற்கு வலிமை. இன்றைக்கு பிரியமானவர்களே, குடும்பங்களிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கும்பொழுது தெருவிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கும். அப்பொழுதுதான் நம்முடைய தேசத்திலேயும் ஒற்றுமையும் ஐக்கியமும் இருக்கும். இன்றைக்கு இதை குறித்த தரிசனம் மக்களுக்குள்ளே இல்லை. சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காகவும் முகத்தை திருப்பிக் கொண்டு உறவை முறித்துக் கொள்வது எளிதானதாய் தெரிகிறது. இன்றைக்கு பல ஊழியங்கள் புதிதாய் தோன்றுவதை நாம் பார்க்கலாம். அவற்றிலே எல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்றோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்றோ நாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் ஐக்கியத்தை குறித்து ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு சங்கிலியை விட மேலானது. அதுதான் நம்முடைய சரீரத்திலே உள்ள ஐக்கியம். சபையானது சரீரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிறது. அதே போல சபையிலேயும் அநேக அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். சிலர் கனத்திற்கும் சிலர் கனவீனத்திற்கும் பாத்திரமாயிருக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாமே ஒரே சரீரத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, சங்கிலிகளிலே மாதுளம் பழத்தை கோர்த்தார்கள். எத்தனை மாதுளம் பழங்கள்? 100 மாதுளம் பழங்கள். அது மட்டுமல்ல, 2:4-13 நாம் பார்க்கும்பொழுது தூண்களின் மேலுள்ள குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் 2 வரிசை மாதுளம் பழங்களாக 2 வலைப்பின்னலிலும் இருக்கிற 400 மாதுளம் பழங்களுமே. மாதுளம் பழம் எதை குறித்து பேசுகிறது என்றால் கனி கொடுத்தலை குறித்து பேசுகிறது. நிறங்களை குறித்து இதுவரை நான் பார்க்கவில்லை. அதையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே தொங்கும் அந்த மெல்லிய திரையானது இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் செய்யப்பட்டதாயிருந்தது. இள நீல நிறம் வானத்தையும் மேலானவைகளையும் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இரத்தாம்பர நிறமானது ராஜாக்கள் பயன்படுத்தும் நிறம். அது மட்டுமல்ல, சிவப்பு நூல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவுபடுத்துகிறது. வெள்ளை நிறமானது பரிசுத்தமான நடத்தையை குறிக்கிறது. தேவனுடைய பார்வையிலே இது அத்தனையும் முக்கியமானவையே. 2:4 தேவாலயத்திலிருந்த பனிமூட்டுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். வெண்கல பலிபீடம், கடல் தொட்டி, அது மட்டுமல்ல கழுவுறதற்கு பயன்படுத்தப்பட்ட 10 கொப்பரைகள், விளக்கு தண்டுகள், மேஜைகள், இது தவிர செம்பு சட்டிகள், சாம்பல் எடுக்கிற கரண்டிகள், கலங்கள் எல்லாமே செய்யப்பட்டது. தொடர்ந்து நாம் 2:5 பார்ப்போம். 1-2 வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்தபோது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமூட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வரச் செய்தான். தேவாலயம் கட்டி முடிக்கப்படுகிற பொழுது உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. தேவாலயம் இருக்கும் இடத்திலிருந்து சியோன் மிக அருகிலேயே இருக்கிறது. ஆனால் தாவீது எந்த இடத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் அது சியோன் மலையில் உள்ள தாவீதின் நகரத்திலேதான் இருந்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு இடமும் அல்ல, தேவாலயத்திற்கு தூரமான ஒரு இடமும் அல்ல. 2:5-6, ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். எண்ணிக்கை சொல்லப்படாமல் ஏராளமான என்று சொல்லப்பட்டிருப்பதின் ஒரு கருத்து, அது கிறிஸ்துவை குறிப்பதனாலே அதை எண்ணி எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த விதத்திலையும் அளவிட முடியாது. 2:5-7 வாசிக்கிறேன். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியில் இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சன்னதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் என்று சொல்லும்பொழுது 2 எழுதப்பட்ட காலம் வரைக்கும் என்று பொருள்படுகிறது. உடன்படிக்கை பெட்டியிலே மாட்டப்பட்டிருந்த அந்த தண்டுகள் அகற்றப்பட்டுவிட்டன. ஏனென்றால் இனி உடன்படிக்கை பெட்டி எந்த இடத்திற்கும் தூக்கிச் செல்லப்பட வேண்டியதில்லை. ஞாபகம் இருக்கிறதா, சீனாய் மலை அருகிலே வனாந்தரத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. 40 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தார்கள். அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுதெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சென்றார்கள். வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழையும் பொழுது கூட முதலாவது யோர்தானை தொட்டது உடன்படிக்கை பெட்டியை தூக்கிச் சென்றவர்களுடைய கால்கள்தான். அவர்கள் எல்லாரும் தேசத்திலே வந்து சேர்ந்த பிறகும் உடன்படிக்கை பெட்டி ஓரிடத்திலிருந்து மற்றும் ஓரிடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டுதான் இருந்தது. ஒருமுறை பெலிஸ்தியர்கள் அதை கைப்பற்றி சென்று விட்டார்கள். என்றாலும் அது மீண்டுமாக இஸ்ரவேல் அன்றைக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது எருசலேமிற்கு கொண்டு வந்துவிட்டார். சியோன் மலையிலே ஆலயம் கட்டுவதற்கு ஆயத்தமாகும் வரை தன் வீட்டண்டை அவர் அதை வைத்திருந்தார். இப்பொழுது தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டாகிவிட்டது. மகாபரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டு அதை சுமந்து செல்லும் தண்டுகள் அகற்றப்பட்டன. இனிமேல் உடன்படிக்கை பெட்டி எங்கேயும் எடுத்துச் செல்லப்படப் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆண்கள் எல்லாரும் வருடத்திற்கு 3 இந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும். பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே, பிந்தே கோஸ்தே பண்டிகையின் சமயத்திலே, கூடார பண்டிகையின் காலத்திலே உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள். அதன் மேல் பகுதியிலே கிருபாசனம் இருக்கிறது. அது அவருடைய மீட்பின் பணியை குறித்து பேசுகிறது. அவர் நமக்காக ரத்தம் சிந்தியது. அவர் இப்பொழுது நம்முடைய கிருபாதார பலியாய் இருக்கிறார். இவை எல்லாமே நித்தியமானது, மாறாதது. இவரையர் 9:26 பின்பகுதியை பாருங்கள். அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இது அடிப்படையானது, நித்தியமானது. இதை அவர் செய்து முடித்து விட்டார். பேதுரு என்ன சொல்கிறார் கவனியங்கள், அப்போஸ்தலர் 4:12, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிச் செல்லும் தண்டுகள் கம்புகள் எடுக்கப்பட்டுவிட்டன. இனி அது தூக்கிச் செல்லப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த தண்டுகள் எடுக்கப்பட்டது இளைப்பாறுதலை குறித்து நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது அவர் அண்டை வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறியிருக்கிறார். மேல் வீட்டறையிலே தனது சீடர்களோடு அவர் பேசும்பொழுதும் இவ்வாறு கூறினார். யோவான் 14:2-3 பாருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நமக்காக இடம் ஆயத்தமாகிறது. நாமும் ஒரு நாள் அந்த இடத்திற்கு செல்லப் போகிறோம். அந்த இடத்தை குறித்த ஒரு முக்கியமான காரியம், அது நிரந்தரமானது, நித்தியமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 பாருங்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இது தேவனுடைய நகரம், இது நித்தியமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:22 கவனியுங்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அதற்கு ஆலயம் என்று வாசிக்கிறோம். அருமையான சகோதரனே சகோதரியே, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட கம்புகள் எடுக்கப்பட்டுவிட்டது. இனிமேல் நாம் ஒவ்வொரு இடமாக பிரயாணம் செய்ய வேண்டிய தேவையில்லை. தேவனை தேடிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் நாம் அலைய வேண்டியதில்லை. ரோம திருச்சபை மக்களுக்கு பவுல் சொல்லியது போல, இயேசு கிறிஸ்துவை கீழே கொண்டு வருவதற்கு பரலோகம் செல்ல வேண்டிய தேவையில்லை, அல்லது அவரை மேலே கொண்டு வரும்படியாக நாம் நரகத்திற்கு கீழே செல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நித்தியமானவர். அது எந்த ஒரு காலத்திலேயும் மாற்றப்பட போகிறதில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் அவரண்டை வர வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அவரண்டை கிட்டி சேர்ந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்த மகாபிரிய தியாகத்தை, உங்களுக்காக தன்னையே பலியாக அவர் அர்ப்பணித்ததை நீங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி அவரண்டை அவரை நம்பி வந்து சேரும்பொழுது அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். நித்தியமான வீட்டிலே நிச்சயமான ஒரு இடத்தை ஏற்படுத்துவார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய இதயத்திலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்தான் என்ற நிச்சயம் இல்லாமல் இருக்கும் என்றால், இன்றே உங்கள் பாவத்திற்காகவும் உங்களை நீதிமானாக்கும்படியாகவும் இயேசு மரித்ததை பூரணமாய் நம்பி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவரே பலன் தருவான் என்றும் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நாமத்தை உங்கள் வார்த்தையிலேயும் வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்துங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, எருசலேம் பட்டணத்திலே சாலமோனை கொண்டு நீர் கட்டின அருமையான ஆலயத்திற்காக இன்றைக்கும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, நீர் உலகம் கொள்ள முடியாதவர் என்றாலும் உம்முடைய ஜனங்கள் உம்மை சந்திக்கும் ஒரு இடமாக நீர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்மண்டை கிட்டி சேர்வதற்காக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு நியமித்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களுக்கான தண்டனைகளை அவர் சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களை நீதிமான்களாய் பார்ப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளவும், கிறிஸ்துவிலே நீர் வைத்திருக்கிற மீட்பை அறிந்து கொள்ளவும், எங்களுக்காக வைத்திருக்கிற நித்தியமான தேசத்திலே வந்து உம்மோடு நித்தியமாய் வாழவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். சங்கீதம் 140:12.